SBS தமிழ்.
வணக்கம் தன்யா ராஜேந்திரன்.
வணக்கம்.
உங்களை ஆஸ்திரேலியாவிற்கு வரவேற்பதில் SBS ஒலிபரப்பு மகிழ்ச்சி அடைகிறது. நீங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு வந்ததன் காரணம் என்னன்னு சொல்லுங்களேன்.
நாங்கள் ஆஸ்திரேலியாவில் ஃபாரின் அஃபேர்ஸ் அண்ட் ட்ரேட் அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு 4 ஜேர்னலிஸ்ட் ஆஸ்திரேலியாவில் எடுத்து வந்திருக்காங்க. நாங்கள் எங்கள் ஜேர்னலிஸ்ட்டை மீட் பண்ணுறோம், பாலிட்டிஷியன்ஸ், இண்டஸ்ட்ரி லீடர்ஸ், ட்ரேட், ஆஸ்திரேலியா இந்தியா ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லை, இங்கே ஜேர்னலிஸ்ட் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க, டிவி சேனல்ஸ் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க, டிஜிட்டல் எவ்வளோ பெரிய ஆப்ரேஷன், இப்போ இந்தியாவில் ஒரு பயம் நியூஸ் பேப்பர்ஸ், இன்னும் எவ்வளோ வருஷம் நியூஸ் பேப்பர்ஸ் ஓட்ட முடியும், அது ஆஸ்திரேலியாவில் என்ன சிச்சுவேஷன், அதெல்லாம் படிக்கிறதுக்கு, அதெல்லாம் தெரியறதுக்கு. அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற இந்தியன் பாப்புலேஷனை மீட் பண்ணுறதுக்கும் கூட வந்திருக்கு. இது ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஆக்சுவலி ஒரு இந்தியன் ஃபீமேல் டெலிகேஷன், ஒரு ஃபுல் இந்தியன் டெலிகேஷன் இது ஃபர்ஸ்ட் டைம். அது மட்டும் இல்லை, எல்லாமே ஃபீமேல் ஜேர்னலிஸ்ட். என் கூட மித்தாலி முகர்ஜின்னு சொல்லி அவங்க சிஎன்பிசியில் முதல்ல ஆங்கராக இருந்தாங்க, அப்புறமா ரம்யா அவங்க த பிரிண்ட்னு சொல்லி ஒரு இங்கிலீஷ் வெப்சைட் சேகர் குப்தா ஆரம்பிச்சிருக்காங்க, அதில் அசோசியேட் எடிட்டராக ஒர்க் பண்ணுறாங்க. ரித்து சர்மா அவங்க இந்தியன் எக்ஸ்பிரஸில் சீனியர் ரிப்போர்ட்டராக இருக்காங்க, அவங்க அகமதாபாத்லேருந்து ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ எல்லா வருஷமும் நார்மலி ஒரு அசார்ட்மெண்ட் ஆஃப் ஜேர்னலிஸ்ட் நிறையா ராஜ்யங்கள்லேருந்து ஜேர்னலிஸ்ட் எடுத்து வருவாங்க. இது ஃபஸ்ட் டைம் அவங்க இந்தியாவிலேருந்து மட்டும் ஃபீமேல் ஜேர்னலிஸ்ட் கான்சன்ட்ரேட் பண்ணி, அப்போ நாங்கள் இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் ஒர்க் பிளேசஸ் அதை பற்றி படிக்கிறவங்க அவங்களெல்லாம் மீட் பண்ண போகிறோம். பிகாஸ் நம்மக்கிட்ட கேட்டாங்க ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் உங்களோட டாபிக்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு. ஸோ எல்லாரும் ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பாலிட்டிக்ஸும் விமன் அட் ஒர்க் பிளேஸ் இல்லை ஜேர்னலிஸ்ட் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க இதெல்லாம் என்னோட டாபிக்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் மித்தாலி முகர்ஜி ஒரு ஸ்டாக்ஸ் எடிட்டர், ஸோ அவங்களுக்கு ட்ரேட் எப்படி அது புரியணும், அது எனக்கு அவ்வளோ புரியலை, ஆனால் நான் அந்த மீட்டிங்லாம் உட்காந்துருக்கேன்.
நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டாக ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்கீங்க, சொல்லுங்கள் உங்களோட ஜேர்னலிசம் இன்ட்ரெஸ்ட் அங்கேருந்து வந்தது அது சொல்லுங்களேன்.
ஸோ நான் படித்ததும் எல்லாம் கேரளாவில், நான் ஒரு மலையாளி, அதனால என் தமிழ் கொஞ்சம் மலையாளம் மாதிரி இருக்கும். ஜேர்னலிசம் படித்தது ஏஷியன் காலேஜ் ஆஃப் ஜேர்னலிசம் சென்னையில், அப்புறமா ஃபஸ்ட்டு நான் வேலைக்கு ஜாயின் பண்ணியது மலையாளத்தில் ஒரு 24 hour நியூஸ் சேனல் ஸ்டார்ட் பண்ணாங்க, மலையாளத்தில் ஃபர்ஸ்ட் 24 hour நியூஸ் சேனல் இந்தியா விஷன் சொல்லி 2 years முன்னாடி ஆக்சுவலி அது க்ளோஸ் பண்ணிட்டாங்க அந்த சேனல். ஸோ 2003 நான் அந்த சேனலில் ஜாயின் பண்ணேன். அப்புறமா ஒரு 8 months ஐ ஒர்க் வித் நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸ். 8 years நான் டைம்ஸ் நவ் டெலிவிஷன் சேனலில் ஒர்க் பண்ணேன். லாஸ்ட்டு நான் அவங்களோட சவுத் இந்தியா பியூரோ சீஃபாக இருந்தேன். நான் அன்றைக்கி 4 states தான், தெலுங்கானா இல்லை. ஸோ ஐ வாஸ் இன் சார்ஜ் ஆஃப் ஆல் த 4 southern states. அப்புறமா 2014 ஐ ஸ்டார்டட் த நியூஸ் மினிட் .com. ஃபர்ஸ்ட் 1.5 years யார்கிட்டையும் இன்வெஸ்ட்மெண்ட் நாங்கள் வாங்கலை, என்னோட ஹஸ்பண்டும் நானும் எங்களோட சேவிங்ஸ் போட்டு ஒரு 1.5 years நாங்கள் தான் இது நடத்திருந்தோம். ரெண்டு பேர் வச்சு ஸ்டார்ட் பண்ணோம், அப்புறமா 5 ஆச்சு 8 ஆச்சு, இப்போ 40 employees இருக்குது நம்மளுக்கு. ஆஃப்டர் 1.5 years நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்தோம். ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது அது எப்படி இருக்க போகுது நமக்கே தெரியாது, அப்போ வேற ஒரு ஆளோட பணம் எடுக்கிறது அவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக இல்லை.
இந்தியன் மீடியாவை எடுத்துக்கொண்டா எல்லா மீடியாவுமே ஒரு அரசியல் கட்சியோட அலைண்டாக இருக்குது, இல்லைன்னா ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டோட அலைண்டாக இருக்குது. அப்படி எப்படி நீங்கள் இண்டிபெண்ட்டாக இருக்கக்கூடியதாக இருக்குது?
இல்லை, எல்லா இந்தியன் மீடியாவும் நியூட்ரல் இல்லைன்னு நான் நினைக்கல. நிறையா நியூஸ் பேப்பர்ஸ் இப்போவும் நியூட்ரலாக தான் நடக்கிறாங்க.
கொஞ்சம் எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன்.
ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ இந்தியன் எக்ஸ்பிரஸ் எடுத்தீங்கன்னா அவங்க ஒரு ஹெவிலி அலைன்ட் பேப்பர் ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் கிரிட்டிசிசம் சொல்லலாம் ஹிந்து லெஃப்ட் லீனிங் இல்லைனா இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆன்டி கவர்மெண்ட்லாம். சி, வாட் இஸ் ஜேர்னலிசம்? ஜேர்னலிசம்னா இட் இஸ் டு குவெஸ்டின் தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட். யார் அரசியலில் இருக்காங்களோ அவங்கள குவெஸ்டின் பண்ணுறது தான் ஜேர்னலிசம், ஜேர்னலிஸ்ட். இப்போ 10 வருஷம் யூபிஏ இருந்தாங்க, இதே ஜேர்னலிஸ்ட் தானே 2G ஸ்கேமை பற்றியும் கோல் ஸ்கேமை பற்றியும் எல்லாம் ரிப்போர்ட் பண்ணாங்க. அன்னைக்கு ஏன் இந்த ஜனங்க கேட்கல நீங்கள் ஏன் பயஸ்ட் அகேன்ஸ்ட் யூபிஏன்னு? இப்போ நான் சொல்கிறேன், இந்த லாஸ்ட் 6-7 இயர்ஸில் இந்தியன் ஜனங்களே கொஞ்சம் பிரெயின் வாஷ் பண்ணியிருக்கோம் எல்லாரும் சேர்ந்து. ஏதோ மீடியா பயங்கரமான கார்ப்பரேட் இன்ஃப்ளூயன்ஸில் இருக்குது, பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸில் இருக்குது சொல்லி. எந்த மீடியா ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்? அவங்க தான் நிஜமான மீடியா. ஸோ நியூஸ் மினிட் அவ்வளோதான். இப்போ கேரளாவில் கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் இருக்குது, தமிழ்நாட்டில் அதிமுக கவர்மெண்ட் இருக்குது. இவங்கள எல்லா அரசியல்வாதியும் ஒரு கவர்மெண்ட்டையும் குவெஸ்டின் பண்ணுறது தான் நம்மளோட வேலை. அந்த வேலை பண்ண முடியாதுன்னா ஐ டோன்ட் திங்க் ஜேர்னலிஸ்டாக இருக்கிறதுல தெர் இஸ் எனி மெரிட். இப்போ நான் 8 years ஒரு நேஷனல் டெலிவிஷனில் ஒர்க் பண்ணேன், இட் வாஸ் ஸ்டாக்னேட்டிங். இந்தியன் டெலிவிஷன் லாஸ்ட் 7-8 இயர்ஸில் கொஞ்சம் கூட முன்னாடி போகல, இட் இஸ் லைக் ஸ்டக். எங்கே இருந்தாங்களோ அங்கே தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்க இப்போ ஓப்பன்லி பயஸ்டாக இருக்காங்க. இங்கிலீஷ் நியூஸ் சேனல்ஸ் டெஃபினெட்லி அவங்களுக்கு ஒரு ஓப்பன் பயஸ் இருக்குது. இப்போ நான் கரெக்டான டைமில் அதுலேருந்து வெளியே வந்துட்டேன், அதே மாதிரி கண்டினியூ பண்ணால் நான் திருப்பி ஒரு சேனல்லே போகலாமே, இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அவசியமே இல்லை எனக்கு. இப்போ ஆஸ் லாங் அஸ் தி நியூஸ் மினிட் இருக்குது, வி வில் பி ஆஸ் அன்பயஸ்ட். ஆனால் எங்களோட ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அரசியல் இல்லை. ஆக்சுவலி இட் இஸ் மோர் ஆன் ஃபெமினிசம், ஹியூமன் ரைட்ஸ். ஏன்னா ஐ திங்க் இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ் நாங்கள் அந்த ஃபெமினிஸ்ட் கான்வர்சேஷன் நிறையா இந்த எல்லா ஸ்டேட்ஸ்லையும் எடுத்து வந்திருக்கோம். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபோக்கஸ் ஃபார் அஸ்.
இப்போ நீங்க உங்க ஹஸ்பண்டோட சேர்ந்து ஆரம்பிச்சதுன்னு சொன்னீங்க.
ஆமா, சித்ரா சுப்பிரமணியம் ஒரு இன்னொரு ஜேர்னலிஸ்ட்.
அவரும் ஜேர்னலிஸ்டோ?
ஆமா, அவங்க ஒரு ஜேர்னலிஸ்ட். அவங்க சுவிட்சர்லாந்துல பேஸ்டா இருக்காங்க. அவங்க இந்தியாவில் ஒரு லெஜெண்டரி ஜேர்னலிஸ்ட். அவங்க போஃபோர்ஸ் ஸ்கேம் ரிப்போர்ட்.
சித்ரா பத்தி சொல்றீங்க?
ஆமா ஆமா,
உங்க ஹஸ்பண்ட பத்தி கேட்டேன். சித்ரா பத்தி சொல்லுங்க.
அப்ப அவங்க தான் முதல்ல என்கிட்ட சொன்னாங்க, ஏதாவது தனியா ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு. ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் 1 இயர் நாங்கள் என்ன பண்ணிட்டுருந்தோம் எங்களுக்கே தெரியல. ஆக்சுவலி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஐடியாவே இல்லை. வெப்சைட் ஜஸ்ட் டெவலப் ஆகிட்டு இருந்தது அந்த டைமில். நம்மளோட நளினி முருகன், அவங்களோட குழந்தை, அவங்களோட பெண் குழந்தை, ஆக்சுவலி ஷீ ஒரு டீனேஜர், அவங்க ஒரு லெட்டர் எழுதினாங்க சோனியா காந்தி ராகுல் காந்திக்கு, அவங்களோட அம்மா அப்பாவை விடுதலை செய்கிறதுக்காக. அவங்க அந்த லெட்டரை எனக்கு அனுப்பி கொடுத்தாங்க. அப்போ என்னோட ஒரு எக்ஸ்க்ளூசிவாக இருந்துச்சு அது. அதை என்ன பண்ணணும் எனக்கு தெரியல, ஏன்னா நான் எங்கேயும் வேலை எடுக்கலை. அதனால் சடனாக ஒரு நாள் நாங்கள் வெப்சைட்டை லான்ச் பண்ணிட்டோம். ஃபுல்லாக செட்டாக இல்லை, அதனால் லான்ச் பண்ணிட்டோம்.
அது நடந்து 25 வருஷமா?
I have been following.
அந்த 7 பேரும் விடுவிக்கப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்களா?
See, அது ஒரு பெரிய பொலிட்டிக்கல் டிசிஷன். இப்போ கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு ஏன் இவ்வளோ நாளாக அதை பற்றி ஒன்றும் சொல்ல? ஏன்னா அது ஒரு பயங்கரமான ஒரு பொலிட்டிக்கல் டிசிஷன். இப்போ பிஜேபி பவரில் இருந்தாலும் ராகுல் காந்தி, சோனியா காந்தி அண்ட் பிரியங்கா காந்தி அவங்க சொல்லியிருக்காங்க, அவங்க மன்னிச்சிட்டாங்க. ஆனால் இது அவங்களோட மட்டும் பிரச்சனை இல்லை. அந்த ஒரு சம்பவத்தில் மரணப்பட்ட இன்னும் ஜனங்க இருக்காங்க. அவங்களோட ஃபேமிலிஸ், ஐ மீன் இந்தியாவில் அஃப்கோர்ஸ் ஃபேமிலிஸோட பெர்மிஷன் தேவையில்லை, அது கவர்னர் தான் இப்போ டிசைட் பண்ணும். ஆனால் நான் நினைக்கிறேன் அது ஒரு பொலிட்டிக்கல் டிசிஷன். அவங்கள விடுதலை பண்ணிட்டாங்கன்னா வாட் இஸ் அ சைன் இந்தியா இஸ் சென்டிங்? ஃபார் எக்ஸாம்பிள் பேராரிவாளன், அவங்களோட கேஸை பற்றி சிபிஐ சொல்லியிருக்காங்க தட் அது ஒரு ஃபால்ஸ் கேஸாக இருக்கலாம், இல்லை எக்ஸாஜரேட் பண்ணிய கேஸாக இருக்கலாம். அதுக்கப்புறம் கூட அவங்கள ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு மூவும் கிடையாது. அண்ட் தமிழ்நாட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் அதிமுக சொல்கிறாங்க நாங்கள் விடுதலை பண்ணுவோம். இவ்வளோ மாதமாக ஏன்? வை இஸ் ப்ரெஷர் நாட் பில்டிங் அப்? அட்லீஸ்ட் பேரறிவாளன் கேஸில் ஏன் கவர்னர் மேலே அவங்க ப்ரெஷர் சுமத்தலை? அப்போ இது ஒரு பொலிட்டிக்கல் டிசிஷன். நம்ம இது லா பார்த்து ஒன்றும் நடக்க போகிறதில்ல. இது இட்ஸ் அ பியூர்லி பொலிட்டிக்கல் டிசிஷன். அது எடுக்கிறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட எஸ், அது காங்கிரஸாக இருந்தாலும் பிஜேபி நான் நினைக்கிறேன் யாரும் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
இது எஸ்பிஎஸ் தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் நியூஸ் மினிட் என்ற ஊடகத்தின் நிர்வாக ஆசிரியர் தன்யா ராஜேந்திரன்.
இந்த ஆஸ்திரேலிய ஜேர்னலிஸ்ட்டை நீங்கள் மீட் பண்ணுறதா சொன்னீங்க. நேற்று Q&A போயிருக்கீங்க. இந்தியன் ஜேர்னலிஸ்டுக்கும் ஆஸ்திரேலியன் ஜேர்னலிஸ்டுக்கும் உள்ள வித்தியாசம் அதில் என்ன பார்க்குறீங்க நீங்கள்?
எனக்கு புரிஞ்சது இங்கே எத்திக்ஸ் கோடு இருக்குது. ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஒரு எத்திக்ஸ் கோடு இருக்குது, எப்படி ஒரு ஜேர்னலிஸ்ட் பிஹேவ் பண்ணணும்னு. இந்தியாவில் கண்டிப்பாக ஒரு ஆர்கனைசேஷன்ஸுக்கு ஒரு எத்திக்ஸ் கோடும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் டைம்ஸ் நவுவில் ஒர்க் பண்ணேன், டைம்ஸ் ஆஃப் இந்தியா குரூப். ஜாயின் பண்ணும்போது அவங்க ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க, இது பண்ணக்கூடாது அது பண்ணணும் சொல்லி. ஆனால் ஒரு டெய்லி பேசிஸில் ஒரு எத்திக் கோடு அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி எனக்கு புரியலை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோடய ஆர்கனைசேஷனில் நாங்கள் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணும்போது மைனர்னா பேரை சொல்லக்கூடாது. ஈவன் மைனருக்கு அகென்ஸ்ட் ஒரு செக்ஷுவல் அப்யூஸ் நடந்துச்சுன்னா அவங்க ஃபேமிலியில் யாரோடையும் பேர் சொல்லக்கூடாது, அவங்க எந்த இடத்துல இருக்காங்கோ பேர் சொல்லக்கூடாது. ஸோ வி ஹவ் ஆர் ஓன் கோட். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டிலையோ இல்லை ஆந்திராவில் ஒரு பிரச்சனை, இப்போது ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் போகும்போது கவரில் பணம் கொடுப்பாங்க இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கவர் பண்ணுறதுக்கு, அது எடுக்கக்கூடாதுன்னு ஒரு எத்திக்ஸ் கோடு வர இந்த சேனல்ஸோ பேப்பர்ஸோ சொல்கிறதில்லை. நான் நினைக்கிறேன் அந்த ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷனுக்கு ஒரு எத்திக்ஸ் கோடு கண்டிப்பாக இந்தியாவில் இல்லை. அது மட்டும் இல்லை, இந்த சேனல்ஸும் பேப்பர்ஸ் எல்லாம் அவங்க தப்பாக ஒரு நியூஸ் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன பெனல்ட்டி இருக்குது? அந்த மாதிரி ஒன்றும் இல்லை இந்தியாவில். அப்போ அதெல்லாம் நான் நினைக்கிறேன் இங்கே வித்தியாசமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லை, நம்மளோட ட்ராமா தியேட்ரிக்ஸ் இங்கே அவ்வளோ இல்லை. நம்மளோட நியூஸ் நினச்சி பாருங்கள், எவ்வளோ ட்ராமா, எவ்வளோ
தியேட்ரிக்ஸ்,
எல்லாமே பிரேக்கிங் நியூஸ். எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் டிவி ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கும்போது எனக்கு கூப்பிடுவாங்க, கிமி பிரேக்கிங் நியூஸ் 10 நிமிஷத்தில் கொடுங்க. நான் சொல்வேன் நியூஸ் ஒன்றும் இல்லை, ஏதாவது நியூஸ் கொடுங்க. இப்போ நான் சொல்வேன் ஸ்டாலின் அழகிரி ஏதோ இன்னைக்கு சண்டே ஆயிடுச்சுன்னு. ஏன்னா அவங்க தினம் சண்டை போடுறாங்களே, அப்போ அவங்க போடுவாங்க அது பிரேக்கிங் நியூஸாக. அப்படி தான் பிரேக்கிங் நியூஸோட ஒரு வேல்யூ, சத்தியமாக சொன்ன ஒரு வேல்யூ இல்லை. ஏன்னா எல்லா 10 மினிட்ஸ் எப்படி ஒரு பிரேக்கிங் நியூஸ் இருக்க முடியும்? ஸோ அந்த ஒரு பிரேக்கிங் நியூஸ் கல்ச்சர்லேருந்து இந்தியன் டெலிவிஷன் வெளியே வந்து தான் ஆகணும், இல்லைன்னா நம்மளோட நியூஸ் கவரேஜோட வேல்யூ இன்னும் ஏற மாட்டாது.
நியூஸ் மினிட் இப்போ நீங்கள் வந்து ஆன்லைன் அண்ட் ஆப் இருக்குது.
ஆப் இப்போ தான் ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிச்சு ஒரு 1 மந்த் முன்னாடி.
இந்த ஆடியன்ஸ் 1 மினிட்டுக்குள்ளே நியூஸ் எல்லாம் அறிஞ்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா, அல்லது இது கட்சியாக இருக்கிறதுனால வச்சிங்களா?
ஆக்சுவலி நான் இது ஸ்டார்ட் பண்ணும்போது நான் என்ன ஸ்டார்ட் பண்ணுறேன்னு எனக்கு ஒரு க்ளூ இல்லை. அதனால் இந்த பேர் இது நியூஸ் மினிட்னு ஆயிடுச்சு எனக்கு. ஆக்சுவல் ஒரு 1 to 6 months to 1 year நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு தெரியல. ஆனால் இப்போ நான் நினைக்கிறேன் இந்த பேரும் அந்த வெப்சைட்டோட கேரக்டரும் மேட்ச் ஆகலை. ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது, பேர் ஆல்ரெடி இருக்குது. ஃபர்ஸ்ட் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க ஏதோ மினிட் 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 நியூஸ் கொடுப்பாங்கன்னு. ஆனால் நானும் என்னோட மனசில் ஒரு டெலிவிஷன் ஜேர்னலிஸ்டாக இருந்தேன், அந்த பிரேக்கிங் நியூஸ் மென்டாலிட்டி எனக்கு இருந்துச்சு, அதனால் அந்த பேர் போட்டேன். இப்போ சத்தியமாக சொன்னால் அந்த பேருக்கும் வெப்சைட்டுக்கும் ஒரு கனெக்ஷனும் கிடையாது, ஆனால் இப்போ மாற்ற முடியாது.
இந்த ட்ரெண்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போ ரேடியோ கேட்குறதோ அல்லது டிவியில் நியூஸ் பார்க்குறதோ குறைஞ்சி போய் எல்லோரும் ட்விட்டர் வழியாக அல்லது ஆன்லைனில் ஒரு பிளாக் வச்சு, அந்த ட்ரெண்டை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அது உங்களுக்கு நல்லதா?
இல்லை, நிறையா பேர் நியூஸில் இன்ட்ரெஸ்ட் வைக்கிறது நம்மளுக்கு நல்லதான். இப்போ ட்விட்டர் ஆயாலும் ஃபேஸ்புக் ஆயில இருந்தாலும் இப்போ அவங்க ஹாலிடேஸ்க்கு போய் பிக்சர் மட்டும் போடுறதில்லை ஃபேஸ்புக்கில், என்ன நியூஸ் வருதுன்னு அவங்க அல்காரத்தில் அவங்க பார்க்குறாங்கல்ல. ஆனால் எனக்கு ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட் என்ன பிரச்சனைனா, ஒரு ட்விட்டரில் ஒரு 220 கேரக்டர்ஸ் படிக்கிறது, இல்லைனா இந்த ஆப்ஸில் 30 வேர்ட்ஸில் நியூஸ் கொடுக்கறது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுறாங்க அந்த நியூஸை மட்டும் தெரியுறது, அதில் வி ஷுட் நாட் கெட் லிமிட்டட். ஏன்னா அது கொஞ்சம் டேஞ்சரஸ். 30 வேர்ட்ஸில் எப்படி ஒரு நியூஸ் ஸ்டோரி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? அதோட நியூஆன்ஸ் என்ன? இது ஹெட்லைன் பார்த்து அவுட்ரேஜ் பண்ணுற ஜனங்க தான் இப்போ நம்மளை நிறையா இருக்குது. நான் நினைக்கிறேன் அந்த ரீடிங் ஹேபிட் திருப்பி வந்து தான் ஆகணும் இந்தியன்ஸில். ஒரு 100 to 200 வேர்ட்ஸ் ஒரு ஸ்டோரி நீங்கள் படிக்கிறது, யூனோ, இட் இஸ் வெரி எசென்ஷியல். அது மட்டும் நான் எங்கே போயில எல்லாருக்கிட்ட சொல்லுவேன், ஒரே ஒரு சோர்ஸ் படிக்காதுங்க. ஏன்னா ஈவன் இஃப் இஸ் அ நியூஸ் மினிட், த ஹிந்து, ஹிந்துஸ்தான் டைம், நீங்கள் என்ன படித்தாலும் அவங்கள ஃபுல்லாக நம்பாதுங்க. இன்னும் ஒரு செகண்ட் சோர்ஸ் படிங்க. ஐ திங்க் அந்த ஒரு கல்ச்சர், இன்னும் ரீட் பண்ணுற ஒரு கல்ச்சர் வி ஹாவ் டு என்கரேஜ். அந்த நடந்துட்டுருக்கிறது ஆப்போசிட். இப்போ எந்த ஆப்ஸ் இந்தியாவில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடுது? இந்த நியூஸை கண்டென்ஸ் பண்ணி 20 வேர்ட்ஸில் 30 வேர்ட்ஸில் கொடுக்குற ஆப்ஸ் தான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இந்தியாவில் ஓடுது. ஐ எம் ஹோப்பிங் ஒரு 10 வருஷத்தில் இப்போ என்னோட பையன்லாம் பெருசாகி வரும்போது அவங்க ஒரு 100 to 200 வேர்ட்ஸ் படிக்கிறதுக்கு அவங்களுக்கு அந்த ஒரு மென்டல் கெப்பாசிட்டி இருக்கும்னு.
தமிழ்நாட்டில் அல்லது சென்னையில் இப்போ மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது தண்ணி. அந்த தண்ணி பற்றியோ அல்லது என்வாயர்மெண்ட்டை பற்றியோ சோஷியல் கான்ஷியஸ்னஸ் உருவாக்குறதுக்கு மீடியாவோட பங்கு என்ன? அதை செய்கிறாங்களா? எப்படி பார்க்குறீங்க நீங்கள்?
ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், சென்னையில் அந்த ஃப்ளட்டு நடந்து போகுது 3 வருஷம் முன்னாடி. ஆஸ் அ டிஜிட்டல் பர்சன் நான் சொல்கிறேன், ஒரு 1st 6 months அந்த ஃப்ளட்டுக்கு அப்புறம் சென்னையில் எல்லா ஒரு என்வாயன்மெண்ட் பற்றி என்ன நம்ம ஸ்டோரி எழுதாலும் அவங்க படிச்சுட்டே இருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் மேங்க்ரோவ்ஸ் எப்படி டிஸ்ட்ராய் பண்ணுறாங்க, இல்லை லேக் அடையாறு ரிவர் பெல்ட் எப்படி டிஸ்ட்ராய் பண்ணுறாங்க, எந்த என்வாயன்மெண்ட் ஸ்டோரி பண்ணியாலும் சென்னை ஜனங்க அப்படியே படிச்சுட்டு இருந்தாங்க. லாஸ்ட் 2.5 இயர்ஸாக ஒரு டிஜிட்டல் சைட் ரன் பண்ணுற எனக்கு தெரியும் எவ்வளோ பேர் படிக்கிறாங்க ஒரு ஸ்டோரி. சென்னையில் ரொம்ப கம்மி பேர் தான் என்வாயன்மெண்ட் ஸ்டோரியை படிக்கிறாங்க. நான் சொல்கிறேன், அந்த பாப்புலேஷன் டஸ் நாட் வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். அவங்களுக்கும் அந்த அவேர்னஸ் வேணும்ல. ஸோ இட் இஸ் நாட் ஓன்லி பாலிட்டிஷியன்ஸ் இல்லைனா கவர்மெண்ட், அந்த பாப்புலேஷனுக்கு ஏன் அந்த அவேர்னஸ்? நம்ம ஃபேஸ்புக்கில் எப்படின்னா, இப்போ நான் ஒரு என்வாயன்மெண்ட் ஸ்டோரி போட்டேன்னா 100 பேர் ஷேர் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களோட ஃபேஸ்புக் பேஜில் அது பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ஆனால் ஆக்சுவலி அவங்க கிளிக் பண்ணி அது படிக்கிறது இல்லை. இதுதான் பிரச்சனை. நம்ம என்வாயன்மெண்ட்ல நடக்குது, நம்ம சுத்தம் என்ன நடக்குது அது தெரியணும்ல. இந்த வாட்டர் கிரைசிஸ் லாஸ்ட் இயரே தெரிஞ்சிருக்கணும், ட்ரவுட், த செகண்ட் இயர் ட்ரவுட் நடக்குது நம்ம ஊரில். ஸோ எவ்ரிபடி இஸ் ரெஸ்பான்சிபிள், மீடியா ரெஸ்பான்சிபிள், கவர்மெண்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள், பீப்புள் ஆர் ரெஸ்பான்சிபிள். நெக்ஸ்ட் 1 இயர் ஐ திங்க் தமிழ் மீடியா, இங்கிலீஷ் மீடியா தமிழ்நாட்டில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும். எப்படி வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணணும், எப்படி சாதாரண ஜனங்க எப்படி வாட்டர் சேவ் பண்ணணும்னு நம்ம இன்னும் எஜுகேட் பண்ணி தான் ஆகணும்.
நீங்கள் சென்னைக்கு வரும்பொழுது சென்னையில் மழை பெய்து கொண்டிருக்கிறது, ஆனால் இங்கே வாட்டர் சிஸ்டம் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா?
ஆமாம், எல்லா இடத்துலையும் அவங்க சொன்னாங்க ட்ரவுட் இருக்கு ஆஸ்திரேலியாவில், இந்த மழைக்காக காத்திருந்தாங்கன்னு. நான் நினச்சேன் எல்லா ஊர்லேயும் இதுதான் பிரச்சனை, ஆனால் நம்ம ஊரில் அது ரொம்ப ஜாஸ்தியாச்சு. எப்படி மேனேஜ் பண்ணணும் நமக்கு தெரியாது. ஏன்னா இங்கே ட்ரிப் இரிகேஷன் இருக்குது அவங்களுக்கு, அட்லீஸ்ட் டெக்னாலஜி இருக்குது அவங்களோட விவசாயிகளை ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஆனால் நம்ம ஊரில் அதுவும் அவ்வளோ நல்லா இல்லை.
நீங்கள் அங்கே இருக்கும்பொழுது ஆஸ்திரேலியாவோட இம்ப்ரெஷனும் இங்கே வந்த பிறகு ஆஸ்திரேலியாவை பார்க்கும்பொழுது உள்ள இம்ப்ரெஷனும் ஒன்றா இருக்கா அல்லது வித்தியாசமாக இருக்கு?
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜெர்மனி, யூஎஸ் எல்லாம் போயிருக்கேன். அது நினைக்கும்போது நான் நினைக்கிற ஆஸ்திரேலியா கொஞ்சம் கூட ஒரு கம்ஃபர்டபுள் ஸ்மாலர் பிளேஸ் நினைக்கிறேன். சிட்னி ஆஸ் அ சிட்டி அவ்வளோ ஒரு இம்போசிங் சிட்டி கிடையாது, அவ்வளோ ஒரு இன்டிமிடேட்டிங் சிட்டி கிடையாது. அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அபவுட் ஆஸ்திரேலியா.
மிக்க நன்றி தன்யா ராஜேந்திரன், நிலைய கிளையம் வந்து நேர்காணல் தந்ததுக்கு உங்களுக்கு மிக்க நன்றி.
தேங்க்யூ.
SBS தமிழ் ஃபேஸ்புக்கை லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறியத் தாருங்கள்.